It should be understood that all species of life, O son of Kunti, are made possible by birth in this material nature, and that I am the seed-giving father.
Kunti Magane, இந்த ஜட இயற்கையில் எல்லா வாழ்க்கை இனங்களும் பிறப்பால் சாத்தியமாக்கப்படுகின்றன என்பதும் நானே விதையளிக்கும் தந்தை என்பதும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும்.
In this verse it is clearly explained that the Supreme Personality of Godhead, Krishna, is the original father of all living entities. The living entities are combinations of the material nature and the spiritual nature. Such living entities are seen not only on this planet but on every planet, even on the highest, where Brahma is situated. Everywhere there are living entities. Within the earth there are living entities, even within water and within fire. All these appearances are due to the mother, material nature, and Krishna's seed-giving process. The purport is that the material world is impregnated with living entities who come out in various forms at the time of creation according to their past deeds.
இந்த பதத்தில் முழுமுதல் கடவுளான கிருஷ்ணரே எல்லா உயிர்வாளிகளின் ஆதி தந்தை என்பது மிக தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. உயிர்வாளிகள் ஜட இயற்கை மற்றும் ஆன்மீக இயற்கையின் கூட்டு சேர்க்கைகள். இத்தகு உயிர்வாளிகள் இந்த கிரகத்தில் மட்டுமல்ல ஒவ்வொரு கிரகத்திலும் மிகவும் உயர்ந்ததான பிரம்மா வசிக்கின்ற கிரகத்திலும் கூட காணப்படுகின்றன. எங்கும் உயிர்வாளிகள் இருக்கின்றன. நிலத்திற்குள் உயிர்வாளிகள் இருக்கின்றன. ஏன் நீருக்குள்ளும் நெருப்புக்குள்ளும் கூட இருக்கின்றன. இந்த தோற்றங்கள் எல்லாமே தாயான ஜட இயற்கையாலும் கிருஷ்ணருடைய விதையளிக்கும் முறையாலுமே காணப்படுகின்றன. தமது முந்தைய கர்மங்களுக்கு ஏற்ப படைப்பின் சமயத்தில் ஜட உலகில் கர்ப்பமாக்கப்பட்டு உயிர்வாளிகள் வெளிவந்து உருவெடுக்கின்றன என்பது பொருள்.
In the purport, Srila Prabhupada comments that there are living entities everywhere.
இந்த பொருளுரையில சில பிரபுபாத் குறிப்பிட்டு சொல்றார், உயிர்வாளிகள் எல்லா இடங்களிலும் இருக்கிறாங்க.
This is already stated by Lord Krishna elsewhere in Bhagavad Gita in second chapter.
இது பகவான் கிருஷ்ணரால இரண்டாவது அத்தியாயத்திலும் சொல்லப்பட்ட விஷயம்தான்.
He describes the jiva as sarvaga, one who goes everywhere.
கிருஷ்ணர் ஜீவனை சர்வதா அப்படினு சொல்றார், அதாவது எல்லா இடத்திலும் பரவி இருப்பவன், எல்லா இடங்களிலும் இருப்பவன்.
So Srila Prabhupada explains that this means that the jiva can exist in various or in all situations within the material cosmos.
இப்படினா என்ன அர்த்தம்னா, இந்த ஜீவனானது இந்த பௌதிக உலகத்துக்குள்ளார எல்லா இடத்திலயுமே வசிக்கிறதுக்கு உகந்ததுன்னு அர்த்தம்.
Not simultaneously.
ஒரே நேரத்துல எல்லா இடத்திலயும் வசிக்க முடியாது.
But upon attaining a suitable body, the jiva can remain in a particular atmosphere.
ஆனா ஒரு குறிப்பிட்ட உடலை பெற்ற உடனே ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில ஜீவனால வாழ முடியும்.
Just like we see there are, well, there's Vedic classification. There's classification of sthava and jangam living entities, those who are stationary and those that move.
உயிரினங்கள்ல பல வகையான உயிரினங்கள் இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படினா இரண்டு வகையா பிரிக்கலாம். நகரக்கூடிய உயிரினங்கள், நகராத உயிரினங்கள்.
Then there are those that exist on the land.
அது மட்டும் இல்லாம நிலத்துல வசிக்கக்கூடியவை.
Just human beings, animals, most animals, they live on the land.
மனிதர்கள் அப்புறம் பெரும்பாலான மிருகங்கள் எல்லாமே நிலத்துல வசிக்கிறாங்க.
Some of them enter into the earth.
ஒரு சிலர் பூமிக்குள்ளார வசிக்கிறாங்க.
There are certain animals that dig into the earth and make themselves a home there.
ஒரு சில மிருகங்கள் பார்த்தா அப்படின்னா பூமிக்குள்ளார குழி தோண்டி அதுக்குள்ளார உயிர் வாழ்வாங்க.
Some exist in the sky.
ஒரு சிலர் வானத்துல வசிக்கிறாங்க.
They fly around in the sky.
அவங்க வானம் முழுக்க பறந்து உயிர் வாழ்றாங்க.
Some exist within water.
ஒரு சில உயிரினங்கள் நீர்ல வசிக்குது.
According to the Vedic description, there are living entities that exist within fire also.
வேதங்களுடைய விவரணங்களின் பிரகாரம் உயிரினங்கள் நெருப்பிலையும் வசிக்கின்றன.
According to the Vedic description, there are living entities all over the universe.
வேதங்களுடைய விவரணங்களின் பிரகாரம் உயிரினங்கள் பிரபஞ்சங்களுடைய எல்லா இடங்களிலும் இருக்கிறாங்க.
யஸ்ய பிரபா பிரபவதோ ஜகதாண்ட கோடி கோடிஷ் விசேஷ வசுதாதி விபூதி பின்னம். In this verse from Brahma Sanhita, Srila Prabhupada explains that vibhuti bhinnam means that each planet within the universe has its own special, unique atmosphere.
இந்த பதத்துல விபூதி பின்னம் அப்படிங்கிற வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கும் போது ஸ்ரீல பிரபுபாத் சொல்றார், ஒவ்வொரு கிரகத்திலையும் உயிர் வாழ்றதுக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குன்னு சொல்றார்.
Now we find in Bhagavad Gita that Lord Krishna states that he spoke Bhagavad Gita long ago to the sun god.
நம்ம பார்க்கிறோம் பகவத் கீதையில கிருஷ்ணர் சொல்றார், இந்த விஷயத்தை நான் ஏற்கனவே சூரிய தேவனுக்கு சொல்லி கொடுத்திருக்கேங்கிறார்.
What is that verse? Who can say?
அந்த பதம் யாராவது சொல்ல முடியுமா?
அஹம் விவஸ்வதே யோகம். So Vivasvan means the son of Vivasvata Manu, that was the sun god.
Vivasvan அப்படினா வைவஸ்வத மனுனுடைய பையன், அவர்தான் சூரிய தேவன்.
So the sun god lives in the sun.
சூரிய தேவன் சூரியன்ல தான் வசிக்கிறார்.
Now we cannot imagine what it's like to live in the sun because the sun is hot.
சூரியன்ல எப்படி உயிர் வாழ முடியும்ங்கறத நம்மளால கற்பனை பண்ண முடியாது. ஏனா சூரியன் சூடா இருக்கு, பயங்கர சூடா இருக்கு.
In usually at this time of year we feel the sun's heat too hot in Salem.
பொதுவா சேலத்துல இந்த வருடத்தினுடைய இந்த காலகட்டத்துல சூரியன் ரொம்ப சூடா இருக்குன்னு நினைப்போம்.
We're feeling it hot and it's 93 million miles away.
இந்த சூரியன் 9 crore 30 lakh miles தொலைவுல இருந்தா கூட அத வந்து நம்ம சூடா உணர்றோம்.
So we can't imagine how hot it would be if we actually entered right into the sun.
அப்போ சூரியன் குள்ளாரே நம்ம நுழைஞ்சிட்டோம் அப்படினா அது எவ்வளவு சூடா இருக்கும்னு நம்ம நினைச்சு பார்க்கலாம்.
But the inhabitants of the Surya Mandal, the sun globe, they feel very comfortable living on the sun because their bodies are made of fire.
ஆனா சூரிய மண்டலத்துல வசிக்க கூடிய வாசிகள் என்னன்னா அவங்க சூரியன்ல வசிக்கிறதுல சௌகரியமா இருக்காங்க. ஏனா அவங்களுடைய உடலானது நெருப்பினால உருவாக்கப்பட்டது.
We've all probably seen on TV or at some point films of penguins sliding on the ice.
You don't know the
ice.
We நாம வந்து எப்பயாவது டிவில பார்த்திருக்கலாம் penguin ஐ, ஒரு பனிக்கட்டி மேல நடந்து போகக்கூடிய penguin.
So they feel very happy living in the sub-zero temperature.
ஜீரோக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வெப்பநிலையில வசிக்கிறதுலயும் அவங்க சுகமா இருக்கிறாங்க.
Because their body is accustomed to that.
ஏனா அவங்களுடைய சரீரம் அதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு.
They won't feel happy if you bring them to Salem in the sun.
அவங்க சேலத்துக்கு நீங்க கூட்டி வந்தீங்கன்னா அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க.
So they're all in all different phases of the creation, there are living beings.
படைப்பினுடைய ஒவ்வொரு மூலையிலையும் பார்த்தோம்னா உயிரினங்கள் இருக்கத்தான் செய்யறாங்க.
Some maybe 20 years ago or so, some scientific discovery, they sent a bathyscope. That's a kind of, it goes deep down into the ocean. It's a kind of scope. There are so many scopes.
ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில விஞ்ஞானிகள் கடலுக்கு அடியில போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு பொருளை அனுப்புனாங்க.
So they sent it deep into the ocean, several miles deep.
கடலுக்குள்ள பல மைல் உள்ள அந்த கருவியை உள்ள அனுப்புனாங்க.
And they found in that situation, which is where there's tremendous pressure and it's actually very hot also because there's volcanic eruptions coming out of the surface of the earth, so they tell us. There are so many microscopic living beings they found living there in the water.
ஆனா அதுக்கு அடியில போக போக நிறைய எரிமலைகள்லாம் இருக்கக்கூடிய காரணத்தினால ரொம்ப சூடான சூழ்நிலைகளா இருக்கும். இருந்தாலும் அங்க கூட பல நுண்கிருமிகள் இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சு சொன்னாங்க.
Which according to their previous theories was impossible.
அது அவர்களுடைய முந்தைய கொள்கையின் பிரகாரம் சாத்தியமே இல்லாத ஒன்று, நெருப்புல உயிர்வாளிகள் வசிக்கிறதுங்கிறது.
Previously there was a theory, I was taught this at school, that no life can exist above boiling point of water, 100 degrees Celsius.
Na vandu palli kodathla padikkum bodhu enakku solli koduthathu enna appadina neerinudaiya ஆவியாகக்கூடிய நிலை, அதாவது 100 டிகிரி செல்சியஸுக்கு மேல போனது அப்படின்னா உயிர்வாளியல் எதுவும் வாழ முடியாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க.
So that's why the idea is that you can sterilize medical instruments by putting them in boiling water.
அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா நீங்க இந்த மருத்துவத்துல உபயோகப்படுத்தக்கூடிய உபகரணங்கள் எல்லாத்தையும் கொதிக்கக்கூடிய தண்ணியில போட்டீங்க அப்படின்னா அதுல இருக்க கிருமிகள் எல்லாம் இறந்து போயிடும் சொல்றாங்க.
But then they discovered that there are organisms that live in temperatures above 400 Celsius.
ஆனா அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சாங்க 400 டிகிரி செல்சியஸுக்கு மேல இருக்கக்கூடிய வெப்பத்துல கூட உயிரினங்கள் வசிக்கிறாங்கன்னு.
So when I gave the answer in my biology exam at school, I said no living being can exist above 100 degrees Celsius. I got tick, very good. Now if I put the same answer, I'd get a mark, very bad, wrong.
Now வந்து 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேல உயிரினங்கள் வசிக்க முடியாதுன்னு என்னுடைய உயிரியல் பாடத்துல முதல்ல எழுதும்போது எனக்கு சரின்னு சொன்னாங்க, விடை சரின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அதே விடையை நான் எழுதுனேன் அப்படினா இல்ல இந்த விடை தப்புன்னு சொல்லி குறுக்க போடு போடுவாங்க.
Because I don't know if they teach this in the schools yet because it takes them a long time to adjust from what they discover to what they teach.
இன்னைக்கு அதை சொல்லி தராங்களா 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேல உயிரினங்கள் வசிக்க முடியும் அப்படிங்கறத பண்ணி கொடுக்க சொல்லி தராங்களான்னு எனக்கு தெரியல. ஏனா பொதுவா அவங்க என்ன கண்டுபிடிக்கறங்களோ அதை உடனே அவங்க பாடத்திட்டத்துக்கு கொண்டு வரதுக்கு பல வருடங்கள் ஆகுது.
But anyway the followers of the Vedic literature, we don't bother with all this scientific research. We have everything is given in Shastra.
ஆனா வேதங்களை பின்பற்ற கூடியவர்களான நம்ம இதுல அதிகமா கவலைப்படுறது கிடையாது. ஏனா எல்லாமே சாஸ்திரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு.
They're talking about going to the moon and Mars and so many places and does life exist on these different planets?
அவங்க நிலவுக்கு போலாம், செவ்வாய் கிரகத்துக்கு போலாம் இப்படி நினைச்சு திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் உயிர்வாளிகள் இருக்குதான்னு கேள்வி கேட்கிறாங்க.
For followers of the Vedic literature, does life exist on other planets? This is not a question.
ஆனா வேதங்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு உயிர்வாளிகள் மற்ற கிரகங்கள்ல இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்கே இடம் கிடையாது.
We know from the Vedic literature that life exists all over the universe.
வேத இலக்கியங்கள்ல இருந்து நமக்கு தெரியுது உயிரானது எல்லா இடங்கள்ல பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்குன்னு.
The modern scientists say that life exists on this planet as a result of a series of incredible chances.
இவங்க என்ன சொல்றாங்க, விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகத்துல உயிர்வாளிகள் இருக்கிறதுக்கு காரணம் பலவிதமான வாய்ப்புகள் ஒரு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நடந்ததுனால
That one incredible chance after another incredible chance and millions of incredible chances put all together and here we are passing stool and burping.
நடக்கவே முடியாத வாய்ப்புகள் பல வாய்ப்புகள் அப்பப்ப நடந்து ஒரு வாய்ப்பு நடந்து அடுத்து இன்னொரு வாய்ப்பு வந்து அது மாதிரி பலவிதமான சந்தர்ப்ப வசத்தினால உயிர்வாளிகள் உருவாக்கப்பட்டு இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி மனம் கழிக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து உயிர்வாளிகளா இருக்கிறோங்கிறாங்க.
And they give the example that if you left enough monkeys in a room with a bunch of typewriters, that by chance, in due course of time, they would type out all the works of Shakespeare.
அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஒரு டைப்ரைட்டர் ஒரு ரூமுக்குள்ளார ஒரு அறைக்குள்ளார வச்சு அதுக்குள்ளார ஒரு நிறைய குரங்குகளை உள்ள வச்சீங்க அப்படின்னா காலப்போக்கில் அந்த குரங்குகள் எல்லாம் மனிதர்களாகி ஷேக்ஸ்பியருடைய புத்தகங்கள் எல்லாத்தையும் அந்த தட்டச்சில டைப் பண்ணி வச்சிருவாங்க.
The other day my laptop computer was open and I didn't see I was somewhere else but one cushion fell on the keyboard. My laptop computer was open and I was somewhere else and the cushion fell on the keyboard.
நான் என்னுடைய லேப்டாப் வந்து திறந்து வச்சிருந்தேன். அப்போதைக்கு அங்க சைடுல இருந்த ஒரு குஷன் வந்து அந்த கீபோர்ட்ல விழுந்திருந்தது.
So when I came and I saw on the screen there's a whole bunch of letters coming out and I was looking where's the works of Shakespeare, but it was just all a bunch of rubbish.
அப்போ நான் பார்த்தேன் வெறும் ஒரே ஒரு எழுத்து முழுக்க அது அந்த திரையில முழுக்க வந்திருந்தது. நான் அப்ப பார்த்தேன் எங்க ஷேக்ஸ்பியரோட வேலையாக வந்திருக்குது எல்லாம் வெறும் அபத்தமான விஷயங்கள் தானே வந்திருக்குது.
So the followers of the Vedic literature, they know that life is not just a unique chance that has happened on this planet just with no explanation, just by chance.
வேதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் என்ன ஏற்றுகிறாங்க அப்படின்னா, இந்த உயிர்வாளிகள் ஆனவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்ப வசத்தினால இந்த ஒரு கிரகத்துல மட்டும் தன்னிகரற்ற நிலையில பிறந்திருக்காங்க அப்படிங்கறத ஏத்துக்கிறது கிடையாது.
According to the theory that life has come into being by chance, then all the other planets should not have life on them.
இந்த உயிர்வாளிகள் எல்லாமே தன்னிச்சையா உருவானது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அப்ப மற்ற கிரகங்கள்ல உயிர்வாளிகள் இருக்கவே முடியாது, மற்ற கிரகங்களே இருக்க முடியாதுன்னு நம்ம சொல்லலாம்.
Because it's only by millions and billions of incredible chances, all one after the other, all incredibly, just each chance happens at exactly the right time so that we can sit in Salem and pass stool in our toilets. So it couldn't possibly happen more than once. It just happened once here now.
அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சந்தர்ப்பவசமானது, அதாவது எந்த ஒரு சூழ்நிலையுமே ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு சந்தர்ப்பங்கள், பல சந்தர்ப்பங்கள் நிகழ்ந்து அதன் மூலமா இந்த உயிர்வாளி உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னாங்க. ஆனா அப்படிப்பட்ட உயிர்வாளி இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் உற்பத்தி ஆயிருக்கு, அந்த ஒரு விசித்திரத்தை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அப்படி பல வாய்ப்புகளால உயிர் வந்த உயிர்வாளியானது நம்ம இன்னைக்கு மனிதனா வந்து நம்ம நம்மளுடைய கழிவறையில கழிவு நம்மளுடைய மனம் கழிச்சுட்டு இருக்கிறோங்கிறத பார்க்கலாம்.
Just by chance, when we pass stool and all other living beings pass stool, that decomposes and makes nutrients for plants to grow.
நம்ம மனிதர்கள் மட்டும் கிடையாது, விலங்குகள் எல்லாருமே மனம் கழிக்கிறது மூலமா அது எல்லாமே ஒரு காலத்துல மக்கி போய் அது தாவரங்கள் வளர்றதுக்கு ஒரு உரமா ஆகுது. இது எல்லாமே ஏதோ சந்தர்ப்பத்துல நடக்குதுங்கிறாங்க.
And just by chance there are so many plants like rice and wheat and ragi that they're very hard, but if you grind them or put them in hot water, which is heated by fire, then they become soft and you can digest them.
அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, ஏதோ சந்தர்ப்பவசத்தினால அரிசி, கோதுமை, கேழ்வரகு இது மாதிரி தானியங்கள் வருது. இந்த தானியங்களை சந்தர்ப்பவசத்துல நீங்க நெருப்புல வச்சு சூடுபடுத்துனீங்கன்னா, அதை வேக வச்சோம் அப்படின்னா, அந்த கடினமா இருக்கக்கூடிய தானியமானது நம்மளால ஜீரணிக்க கூடிய அளவுக்கு வந்துடுது.
And just by chance there happen to be what we call male and female forms that are attracted to each other, and just by chance when they unite with each other, then by chance within the body of the female more forms take birth. It's all by chance.
ஏதோ ஒரு சந்தர்ப்பவசத்தினால ஒரு ஆண் சரீரம் பெண் சரீரம்னு இருக்கு. இந்த சந்தர்ப்பவசத்தினால அந்த ஆண்களும் பெண்களும் இணையும் போது சந்தர்ப்பவசத்தினால கரு உருவாக்கப்பட்டு அதுக்கு வர குழந்தை வளருது.
So you may say, well, we're not talking very scientifically here.
நீங்க உடனே சொல்லலாம், நீங்க விஞ்ஞானபூர்வமா பேசலையேன்னு.
If we talk very scientifically, then we can understand how actually evolutionary theory is correct.
நம்ம விஞ்ஞானபூர்வமா பேசணும்னா இந்த பரிணாம கொள்கை சரி அப்படின்னு மக்கள் சொல்லலாம்.
But that scientific talking, it's just like a smoke screen. Smoke screen, yeah.
இந்த விஞ்ஞானபூர்வமா பேசுறது அப்படிங்கிறது வெறும் புகை மண்டலம் மாதிரி தான், ஏதோ புகையை கிளப்பிட்டு இருக்காங்க.
Indrajal is a Sanskrit word which doesn't mean smoke screen, it means an illusion created by magic.
இது வந்து ஏதோ தந்திரத்தினால ஏற்படுத்தப்பட்ட ஒரு விசித்திரமான விஷயம் நினைக்கலாம்.
So if we just, without all this scientific hodgepodge, so-called scientific hodgepodge talk, if we just consider how we can just consider in a common sense way how ridiculous the idea that everything is going on by chance is.
Nama vignanapurvama alasi paakanum apdigra avasiyam kuda illama nammaludaya samayojitha buddhiya upayogapaduthi இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எப்படி சந்தர்ப்பத்தால நடக்க முடியும்ங்கற கேள்வியை கேட்டு பார்க்கலாம்.
So you may be wondering why you all came here for a religious discussion.
And we're
talking about evolutionary theory and what's it got to do with Bhagavad Gita or Krishna?
நீங்க எல்லாம் இப்ப ஆச்சரியப்படலாம். நாங்க வந்து இங்க ஒரு ஒரு மதம் சம்பந்தமா ஏதோ ஒரு காரியத்துக்காக வந்திருக்கோம். நீங்க ஏதோ பரிணாம கொள்கையை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே, இந்த பரிணாம கொள்கைக்கும் பகவத்கீதைக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம்.
பட் ஆக்சுவலி திஸ் இஸ் an essential discussion in Bhagavad Gita.
ஆனா பகவத் கீதையில இருக்கக்கூடிய முக்கியமான வாதங்கள் இதுவும் ஒன்று.
In Bhagavad Gita, Lord Krishna speaks to refute all the standard atheistic and non-devotional ideas.
பகவத் கீதையில கிருஷ்ணர் பேசுறதன் மூலமா எல்லா விதமான நாத்திக மற்றும் பக்தி இல்லாத கருத்துக்கள் எல்லாத்தையும் கிருஷ்ணர் துவம்சம் பண்றார்.
So the idea that there is no God in control and everything is just going on somehow or other, man is the controller of his own destiny, these are not new ideas.
இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே தானா நடைபெறுது, மேலே கட்டுப்படுத்தக்கூடியவர்னு யாரும் கிடையாது, கடவுள்னு கிடையாது, எல்லாமே மனிதனுடைய சக்தி தான் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்களே, இந்த கருத்து ஏதோ புதிதா தோன்றிய கருத்து கிடையாது.
These are typical atheistic ideas which were propounded by Ravana, Hiranyakashipu, Jaimini, Karnad and so many rascals.
ராவணன், ஹிரண்யகசிபு, ஜெயமினி இவர்கள் போன்ற பல அயோக்கியர்களால ஏற்கனவே உருவாக்கப்பட்ட கருத்துதான் இது.
In Bhagavad Gita, Lord Krishna, in describing the demoniac attitude, states, Asatyam apratishtam te jagad ahur anishvaram aparaspara sambhutam